மனிதனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 20.
இல்லறத்துக்கு அன்பு அடிப்படை, துறவரத்துக்கு அருள் அடிப்படை. துறவரம் பெற பொழுது அருளை பார்ப்போம். இப்ப அன்பு பிறந்து விட்டது. அன்பினுடைய சிறப்பை நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே இந்த அன்பினுடைய சிறப்புக்கு சொல்றேன் பாருங்க. உலகமே அன்பாலதான் இயங்குகிறது. உலகமே அன்பாலதான் இயங்கு. நாம நம்ம வக்கிரங்களாலே அன்பை இழந்து விட்டு உலக பொருள்கள் தான் பெரிய விஷயம் என்று நினைத்து பொருள் அன்பை விலை கொடுத்து பொருள் வாங்கி கொண்டிருக்கிறோம். அன்பை விலை கொடுத்து பொருள் வாங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அந்த அன்பினுடைய சிறப்பு, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் உங்களுக்கு சொன்னேன், முயல் ஒரு ஒரு ஜீவராசிக்கு இருக்கிறது. ஒரு முறை அகிலன் எழுதியிருந்தார், நான் அதை படிச்சு எனக்கு அன்றைக்கு பூரா தலையில அதுதான் நின்றது. அகிலன் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்தாராம். அலுவலகத்திலே வேலை செய்தாராம். வேலை செய்த பொழுது மத்தியானத்திலே இந்த இடைவேளை விட்ட உடனே எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடுப்பார்களாம். அப்போ அன்றைக்கு அது மாதிரி இவர்கள் சாப்பிட்டு எல்லாரும் ஓய்வெடுத்து பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த அலுவலகத்து ஒரு மூலையிலே ரெண்டு சிட்டுக்குருவி, இந்த உங்களுக்கு தெரியுமல்லவா சிட்டுக்குருவி, அது வீடுகளில் இந்த அலுவலகங்களில் வந்து கூடு கட்டி இருக்கும் ரெண்டு சிட்டுக்குருவி. அது ரெண்டும் ஒன்று அன்றைக்கு என்னமோ அதுகளுக்கு காதல் மூட். அப்போ இந்த பெண் பறவை பறக்க ஆண் பறவை துரத்துவது, ஆண் பறவை பறக்க பெண் பறவை, இப்படியே அதில் விளையாடி கொண்டிருக்கிற நேரம் இந்த சாப்பிட்டு ஓய்வடைந்த ஒருவர் ஒரு ஒரு ஒருவர் களைச்சு போய் இந்த ஃபேனை போடுறான் இருக்கிற. இவன் ஃபேனை போட்ட உடனே ஃபேன் சுத்த ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த நேரம் பார்த்து பெண் பறவை போக அந்த ஃபேனிலே அடிபட்டு அப்படியே துடிச்சு விழுந்துதான். அவர் எழுதுறார் பாருங்க, அது விழுந்த உடனே இந்த ஆண் பறவை தன்னுடைய இந்த சொண்டினாலே போய் அதை தட்டுறது திருப்புறது. அவர் அவரோட எழுத்தாளர்லவா அவர் சொல்ற பொழுது பரிதவிச்சு நிக்குதான். அது பக்கத்திலே ஆட்கள் இருக்கிறார்களை பற்றி அது திருப்பி அதை உயிர் வர பண்ண முடியாதா என்று துடிக்குதான். துடிச்சு துடிச்சு கொத்தி கொத்தி நிமித்து நிமித்து பார்த்தது, அது ஃபேன் அடிச்சா குருவி தப்புமா, குருவி செத்து போச்சு. கொஞ்ச நேரம் அப்படி முயற்சி பண்ணின அந்த பெண்ப ஆண் பறவை செத்தது. பெண் பறவை ஆண் பறவை போய் தன்னுடைய கூட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துதான். தங்களுக்கு எல்லாருக்கும் அன்றைக்கு அதே காட்சி. அந்த பறவை உட்கார்ந்த உடனே எல்லாரும் அந்த பறவையை பார்த்து கொஞ்ச நேரம் அந்த ஆண் பறவை அப்படி இப்படி பார்த்தது, அந்த பெண் பறவையை பார்த்து தான். பிறகு திடீரென்று எழும்பி பறந்து அந்த ஃபேனுக்குள்ள தானும் போய் அடி வாங்கி செத்து போச்சான். எனக்கு இதெல்லாம் பொய் சொல்லுவார்களா அவர்கள், கண்ணால கண்ட காட்சியை எழுதுகிறார்கள். ஒரு குருவிக்குள்ளே இத்தனை அன்பு, தன்னுடைய இணையோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த குருவி அந்த நிமிஷத்திலே அது அடிபட்டு செத்த உடனே இனி என்ன எனக்கு வாழ்க்கை என்று அது தற்கொலை. இதை ஒரு ஜீவராசிக்குள்ளே இத்தனை அன்பு இருந்தால் எங்களுக்குள்ளே எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும், எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், சமூக வாழ்க்கையினுடைய அடித்தளம் அன்புடைமை. அதனால்தான் திருவள்ளுவர் 2 அதிகாரம் 1 வச்சு இவ்வளவு மெனக்கட்டார். அன்பு இல்லையானால் நீ மனிதன் இல்லை, மனிதன் இல்லை இல்லை, நீ ஒரு உயிர் பிறவியே அல்ல. அன்பை இழந்து போனால் உயிர் பிறவியே அல்ல. எல்லா மரங்களும் எங்கே பிறக்கிறது? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். மரம் என்பது நான் சொல்றது அறத்துக்கு எதிரான சொல் மரம். எல்லா பிழையும் எங்கே பிறக்கிறது என்றால் அன்பின்மையிலே தான் பிறக்கிறது. நீங்க எந்த ஒரு குற்றத்தையும் எடுத்துக்கொண்டு பாருங்கள், அந்த குற்றத்துக்கு பின்னாலே அன்பின்மை என்ற ஒன்று இருக்கும். அது முதல்ல வீட்டிலே அன்பின்மையாக இருக்கும், பிறகு நாட்டிலே அன்பின்மையாக இருக்கும். ஒரு அலுவலகத்திலே போய் ஒருவன் பொருளை களவெடுத்து கொண்டு வருகிறான், லஞ்சம் வாங்கி கொண்டு வருகிறான், என்ன அவனுக்கு தேசத்திலே அன்பில்லை. அந்த வந்தவன் வறுமைப்பட்டு வந்தவன் ஏதோ பென்ஷன் எடுக்க வந்தவனிடம் 1000 ரூபா கொடு உனக்கு அப்பதான் தருவேன், அப்ப அங்க அன்பில்லை. எந்த பிழைக்கு பின்னாலேயும் அன்பின்மை தான் இருக்கிறது. அதுபோல எந்த சரிக்கு பின்னாலும் அன்புதான் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் நேற்றோ முந்தினாலோ இங்க சொன்னேனோ இங்க சொன்னேனோ தெரியவில்லை, நாங்கள் நல்லதுகளை ருசிக்க தவறி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கெட்டதிலே எங்களுக்கு எல்லாம் நாட்டம். நல்லதனுடைய ருசியை நாங்கள் அனுபவிப்பதே இல்லை, ஒரு பெருந்தவறு செய்கிறோம். கெட்டதுகளோட ருசி எல்லாருக்கும் தெரியும். அதனாலே அந்த கெட்டதில் ருசி தெரிஞ்சு 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 கெட்டதுதான் ருசி என்று ஒரு பதிவு வந்திருக்கிறது. ஒரு நாள் நல்லதை நீ சுவைத்து விட்டால் பிறகு கெட்டதை திரும்பி பார்க்க மாட்டாய். நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். ஒரு நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டவன் ஒரு ஒரு சேரி கடையில் போய் சாப்பிடுவானா? அவனால் சாப்பிட முடியுமா? அதை ருசி என்று சொல்லுகிறான் என்றால் இவன் நல்ல ருசியை சாப்பிடவில்லை என்று அர்த்தம். நமக்கு எல்லாருக்கும் அறம் அறம் என்கிறோமே, இந்த அறச்சுவை வராததுக்கு காரணம் மரத்துள்ளே மூழ்கி மூழ்கி அதை ஏதோ பெருசு பெருசு என்று நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க, தர்மத்தை அனுபவிச்சு பாருங்க, அன்புடைமையை அனுபவிச்சு பாருங்க, அதனுடைய பயனை கண்ட உடனே பிறகு எத்தனை கோடி கொடுத்தாலும் நாங்கள் அதை உதர்வோம். ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்ப நாங்க படிக்க போற அதிகாரம் வெளிப்படையான அதிகாரம், ரொம்ப ஆழமான அதிகாரம் இல்லாவிட்டாலும் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அன்பு இருந்து விட்டால் மானுட ஜென்மம் மெல்ல 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 உயர்ந்துவிடும். ஆகவே அன்பு என்ற ஒன்று உங்களுக்கு பயிற்சியாக வேணும் என்பதற்குத்தான் திருமணம். அன்பு என்றது உங்களுக்கு பயிற்சியாவதற்குத்தான் மனைவி. இன்றைக்கு பொருளுலகத்திலே போய் அன்பு செய்ய நேரம் இல்லாமல் மனைவி வேலைக்கு போகிறாள், கணவன் வேலைக்கு போகிறார், இல்லை எப்பயாவது ஆக்சிடெண்டா சந்திக்கிற பொழுது ஒரு பிள்ளை பிறந்துடுது. அதுதானே இப்போ உலகம் என்று வைத்திருக்கிறோம். பிள்ளையை பார்க்க நேரம் இல்லை, மனைவியை பார்க்க நேரம் இல்லை. வாழ்க்கை என்பது அன்பின் ஊற்றாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அன்புடைமை என்ற முக்கியமான அதிகாரத்தை மனைவி பிள்ளைக்கு அடுத்தபடியாக கொண்டு வந்து திருவள்ளுவர் வைக்கிறார். ஆகவே நான் எப்பொழுதும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த ஜீவராசியிலாவது அன்பு காட்டுங்கள், அது உங்களுடைய அன்பின் வளர்ச்சிக்கு ஏற்ப. அதான் சொன்னேன், கல்லிலையும் காட்டலாம்ன்றதுக்கு ஒருத்தன் இருந்திருக்கிறானே நம்ம இனத்திலே. அதான் மாணிக்கவாசகர் இறைவனிடம் போய் பாடுகிறார். இறைவனிடம் போய் பாடுகிற பொழுது கண்ணப்பரை பற்றி வருகிற ஒரு பாட்டு இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை. சிவபெருமான்கிட்ட போய் சொன்னார், சிவபெருமான் இவருக்கு குருந்தமரன் இல்லை இல்லை காட்சி எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு, நீ பெரியாள் தாண்டான்டார் சிவபெருமான்கிட்ட போய். யாரு? சிவபெருமானுக்கு இவர் சர்டிபிகேட் கொடுக்குறார். சிவபெருமானே நீ பெரியாள் தான். ஏனென்றா ஏனென்று சிவபெருமான் கேட்டோன்னு சொல்றார், கண்ணப்பனை போல ஒரு பக்தனை கண்ட பிறகும் என்னை ஆட்கொள்ள மெனக்கட்டு குருந்தமர நிலைக்கீழே வந்திருக்கிறாயே. ஒரு கல்லிலே அன்பு செய்தவனையே நீ பார்த்த பிறகும் அன்பே இல்லாத என்னிடம் வந்தாயே என்று சொல்வது அந்த பாட்டு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கண்டருளி வண்ண பணித்து என்னை வா. அதுக்கு பிறகு என்னையும் கூப்பிடுறியடா, பெரிய பெரிய ஆள் எல்லாம் வந்த இடத்துக்கு என்னையும் கூப்பிடுகிறாய் சொல்லு வா என்ற என்ன சொல்பட வான் கருணை என்றார். கண்ணப்பனை கூப்பிட்ட பிறகு என்னையும் கூப்பிடுறா, நீ பெரியாள்டா. சிவபெருமானுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அப்போ கல்லிலும் அன்பு காட்டலாம், தாவரத்திலும் அன்பு காட்டலாம், தாவரத்திலும் அன்பு காட்டலாம். பாருங்க, ஒரு 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 நான் சொல்வதுண்டு, அது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை. மென்மைகள் அன்பு இதயத்தில் அன்பு சேர்த்தபடியால் நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட மரம்தான், நடமாடுகிற மரங்கள். ஒரு ஒரு தாவரத்துக்கு பக்கத்திலே சும்மா, இப்ப நான் சில பேரை பார்த்து வீதி ஓரமா போனா ஒவ்வொரு மரமா இலையா புடுங்கி புடுங்கி போட்டு கொண்டு போவான். அது புடுங்குற பொழுது அதுக்கு துடிக்கும் என்று நாலு நாளைக்கு நினைச்சு பழகு. உன்னை உனக்கு உன்னை இப்படி விரலை புடுங்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு நினைச்சு பழகினால் மரத்துக்கும் உனக்கும் உறவு ஆரம்பிச்சு விடும். நான் எப்பவும் வீடு எல்லை சொல்றதுண்டு, பூச்சாடியில மரம் வச்சு ஒரு நாள் அதுக்கு உயிர்ன்றதுக்கு சான்று தண்ணி விடாம விட்டு பாருங்க, அடுத்த நாள் இப்படியே வாடி காட்டும், வாடி காட்டும். தண்ணியை விட்டு ஒரு மணித்தாத்துல பாருங்க சிரிச்சு காட்டும். அப்ப மரம் அழுகிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டா தெரியும்னு சொல்லணும், சொன்னா தான் நீங்க மனுஷர். மரம் சிரிக்கிறது தெரியுமா? நீங்க ஒரு வாடின மரத்துக்கு தண்ணி விட்டுட்டு பாருங்க, ஒரு மணித்தாத்தால சிரிக்கும். தேங்க்யூ. ஒண்ணும் இந்த பாச உங்களுக்கு கேட்க வேணும் என்றா, நீ எல்லாருக்கும் மேலால படைக்கப்பட்ட மனுஷன். மனுஷனுக்கு மரத்துக்கு என் பாசை தெரியப்படாது, தெரிய அவசியம் இல்லை. ஆனா எனக்கு மரத்தினுடைய பாசை தெரிய வேண்டும். அப்போ மரம் அது போலதான் மற்ற விலங்குகள். மரத்துக்கே அந்த அன்பு புரியுமாயிருந்தால் அடுத்தது பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இப்படி எல்லாம் அன்பு காட்டுகிற உயர் நிலைக்கு போனால்தான் மனிதன் மேல் நோக்கி நகரப்போகிறான். அப்ப இல்லறம் எதற்கு என்றால் அன்பு பயிற்சிக்கு, மனைவி எதற்கென்றால் அன்பு பயிற்சிக்கு, பிள்ளை எதற்கென்றால் அன்பு பயிற்சிக்கு. இப்போ இவன் அன்பின் பயிர்பட ஆரம்பித்து விட்டான் என்றபடியால் மனைவி பிள்ளைக்கு பிறகு அன்புடைமை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இவ்வளவும் முன்னுரை. இனி நூலுக்குள்ளே நுழைவோம்.
எட்டாவது அதிகாரம், அன்புடைமை. அதாவது அவ்வாழ்க்கை துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையார்கண் காதலுடையன் ஆதல் அதிகார முறைமையும் இதனானே விளங்கும்.
அன்புடைமை என்பதற்கு எழுதுகிறார் பாருங்கோ, தொடர்புடையார் மாட்டு அன்புக்கும் அருளுக்கும் தமிழிலே விளக்கம் சொல்வார்கள். தொடர்புடையார் இடத்து செய்வது அன்பு, தொடர்பிலாரிடத்து செய்வது அருள். என் பிள்ளை விழுந்தவுடனே என் மனம் துடிக்கிறதா? அன்பு. யாருடைய பிள்ளை விழுகிற பொழுதும் என் மனம் துடிக்கிறதா? அருள். அருள் எப்படி வரும் என்றால், அன்பு வளர்ந்தால் அருள் வளரும். திடீர் எனக்கு, நான் துறவுக்கு போகிறேன், எனக்கு அருள் வரணும் என்றால் அன்பை இல்லாதவனுக்கு அருள் எப்படி வரும்? ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இல்லறம் இல்லாமல் துறவரத்துக்கு போக முடியும். இல்லறத்திலே அன்பு முதிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முதல் உன்னை சார்ந்தவர்களே அன்பு செலுத்து. உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய உறவினர்கள், உறவினர்கள் அன்பு செலுத்த முடியாத நீ உலகத்திலே அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னால் பொய், பொய். ஆகவே அந்த அன்பு பயிற்சி வட்டத்துக்குள்ளே நல்லா கைவீசி நட என்பதற்கு தான் இந்த, அதுதான் திரும்ப சொல்லுகிறார், தொடர்புடையாரிடத்து செய்யப்படும் அன்பு.
இல்லறம் இனிது நடத்தலும் பிற உயிர்கள் மேல் அருள் பிறத்தலும் அன்பின் பயன் ஆகலின் இது வேண்டப்பட்டது.
அன்பினாலே ரெண்டு பயன். உலகியலா என்ன பயன் என்று கேட்டால், இல்லறம் இனிது நடக்கும் அன்பினுடைய பயன். குடும்பம் நல்லபடி நடக்க வேணுமானால் அன்பு இருக்க வேண்டும். பிறகு அருள் நோக்கி நகர முடியும், அதற்கு அன்பு துணை செய்யும். ஆகவே இந்த ரெண்டு பயனையும் அன்பு தருகிறது என்கிறார். திருப்பி படிங்க.
இல்லறம் இனிது நடத்தலும் பிற உயிர்கள் மேல் அருள் பிறத்தலும் அன்பின் பயன் ஆகலின் இது வேண்டப்பட்டது.
எது வேண்டப்பட்டது?
அன்புடைமை.
அன்புடைமை வேண்டப்பட்டது. நீங்க எல்லாம் வகுப்புல தான் இருக்கிறீங்களா ஆண்டு பாக்குறதுக்கு தான் இந்த கேள்விகள்.
வாழ்க்கை துணை மேல் அன்பு இல்வழி இல்லறம் இனிது நடவாமை அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். சிலப்பதிகாரம் கொலைக்கலக்காதை 71-73.
திருப்பி வாசிங்க.
வாழ்க்கை துணை மேல் அன்பு இல்வழி இல்லறம் இனிது நடவாமை அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய்.
அதாவது சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்தை மேற்கோளாக எடுத்து காட்டுற, வாழ்க்கை துணையின் மேல் அன்பிருந்தால்தான் இல்லறம் இனிது நடக்கும். இது ஆம்பளைகள் தயவு செய்து நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். காதலுக்கு என்ன கட்டுப்பாடு? அன்பு செலுத்துறதுக்கு காசா கொடுக்க வேணும்? எவ்வளவு அன்பு காட்ட முடியுமோ, உங்கள் மனைவியின் மேலே நீங்கள் எவ்வளவு அன்பு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மனைவி உங்கள் மேல் அன்பு காட்டுவார். நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அன்பாக இருந்தால் பிறக்கிற குழந்தை உங்கள் ரெண்டு பேர் மேலும் அன்பு காட்டுவார். இது ரொம்ப முக்கியம். இல்லறம் சிறப்பதற்கு அன்பை தவிர வேறு ஒன்றாலும் இல்லறத்தை சிறக்க பண்ண முடியாது. இது ஆண்களுக்கும் தெரிய வேண்டும், பெண்களுக்கும் தெரிய வேண்டும். கணவனிடம் இருந்து எனக்கு முதல் அவனுடைய அன்பு கிடைக்க வேண்டும். பட்டு சேலை நகை எல்லாம் இரண்டாம் பட்சம். இந்த அன்பு கிடைப்பது தான் நம்முடைய வாழ்க்கை என்பது. இதை எங்க, இதுக்கு ஒரு மேற்கோள் சொல்ல வேணும் என்று சொல்லுகிறார். கண்ணகி கணவனோட நல்லாத்தான் வாழ்ந்தாள். அவள் ஒன்றும் குறைவை, கணவனுக்கு குறை வைக்கவும் இல்லை. அவன் அவளை விட்டு போனதுக்கு காரணம் ஊழ், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று இளங்கோவடிகள் முன்னமே சொல்லிவிட்டார். அப்போ அவள் நல்லவளாகத்தான் இருந்தால் விட்டுட்டு போய்விட்டான். போன இடத்துல அங்கே அவள் மேலே அன்பு வந்து விட்டது. எல்லாம் இழந்து விட்டு திருப்பி வருகிறான். வந்து அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே வெக்கமாக, பொருள் இழந்து விட்டான், பொருள் இழந்து போய்விட்டான். செல்வத்தோடு இருந்துட்டு இல்லாமல் போறதை விட கஷ்டம் வேற ஒன்றும் இல்லை. நடந்த காலால தவழ முடியாதுன்ற ஒரு பழமொழி. தவண்ட காலால நடக்கலாம், ஒன்றும் குறை இல்லை. நடந்த காலால தவண்டா ஊனம் என்று சொல்வார். இவ்வளவு வசதியாக வாழ்ந்த ஊரிலே நான் இனி போய் இங்கே வியாபாரம் செய்து எப்படி நிமிரப்போகிறேன் என்று வெட்கப்பட்டான். தாய் தந்தையை பார்க்கவே கவலைப்பட்டான். கண்ணகி என்ன செய்தாள்? சிலம்புல கொள்மின் என்றாள். அப்படி ஒரு பொம்பளை கிடைக்க இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோன, நீயும் ஒரு மனுஷன், எல்லாத்தையும் தொலைச்சு போட்டு வந்திருக்கிறாயே என்று தொடங்க இல்லை அவள். இந்த சிலம்பை கொண்டு போ, நான் மதுரைக்கு போய் வியாபாரம் பண்ணுறேன் தான், சோழ நாட்டில் இருந்து நானும் வர்றேன் புறப்பட்டுட்டேன். போய் எல்லாம் முடிஞ்சு அங்கே கவுந்தியடிகள் கூட்டி கொண்டு போகிறார்கள். அங்கே சேரியிலே போய் ஆயர் சேரியில கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. அங்க ஒரு வீடு, வீட்டுல அந்த அம்மா ஆயர் சேரி அம்மா என்ன பண்ணிச்சுது, சமைக்கிற பொருள் எல்லாம் கொடுத்து இவர்களையே சமைச்சு சாப்பிட விட்டுது. கண்ணகி சமைத்தாள். சமைத்து கணவனுக்கு எத்தனை நாளைக்கு பிறகு எவ்வளவு ஏக்கமா போட்டிருப்பாள், சாப்பாடு போடுகிறாள். இளங்கோ கோவலன் சாப்பாடு பொழுது அவளை பார்த்து நான் உனக்கு துன்பம் செய்துட்டேனே என்று சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு எங்க எதை பேசுறேன்னு தெரியும். அந்த இடத்துல டக்குண்டோர் அவுத்து விட்டுது. அதுதான் இந்த மேற்கோள். அறவோர்க்களித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கீதலும் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை. நீ என்னை விட்டு விட்டு போனதாலே நான் என்ன என்னெல்லாம் இழந்தேன் தெரியுமா என்று கண்ணகி ஒரு லிஸ்ட் சொல்றாள். அறவோர்க்கு என்னாலே கொடுக்க முடியும். இல்லறத்தாருடைய கடமை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு செய்தலினுடைய அடையாளம் தான் இதெல்லாம். அறவோர்க்கு அளித்தல், அந்தனர் ஓம்பல், துறவோர்க்கு எதிர்தல், துறவிகள் வந்தால் அவர்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு ஒன்றும் என்னால கொடுக்க முடியல. கணவன் இல்லாத வீட்டுல மனைவி இதெல்லாம் செய்யப்படாது, செய்தா ஊர் தப்பா பேசும். ஆகவே நீ போனதாலே இதையெல்லாம் இழந்து போனேனே என்று அவள் கண்ணீர் வடித்தாள். இப்ப பாருங்க, அவளுக்கு நீ போனதாலே எனக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு கிடைக்க இல்லை, எனக்கு ஒரு நகை வாங்கி போட முடியல, ரெண்டு சினிமாவுக்கு உன்னோட போக முடியல, இதெல்லாம் கவலை இல்லையே, அன்பு செய்ய எனக்கு இடம் இல்லாமல் போச்சே என்று சொன்னதை மேற்கோளாக காட்டுகிறார் பரிமளழகர். இல்லறம் சுரக்காது என்பதற்கு அது மேற்கோளாக காட்டினார்.
வாழ்க்கை துணை மேல் அன்பு இல் வழி இல்லறம் இனிது நடவாமை, அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்பதனானும், அதனால் அருள் பிறத்தல் அருள் என்னும்
எதனால் அருள் பிறத்தல்
அன்புடைமை,
அன்பினால் அருள் பிறத்தலுக்கு இன்னொரு மேற்கோள் சொல்ல போகிறார்.
அதனால் அருள் பிறத்தல் அருள் எனும் அன்பு ஈன் குழவி, குறள் 757 என்பதனானும் அறிக.
திருக்குறள்லயே ஒரு மேற்கோள் காட்டினார் திருவள்ளுவர். சொல்லுகிறார் என்னோரிடத்திலே, அருளெனும் அன்பியின் குழவி. அன்பு ஒரு குட்டி போடுமா, அதுக்கு பேர் அருளாம். ஆகவே அருள் என்கின்ற ஒன்று அன்பில்லாமல் பிறக்காது என்பதற்கு திருக்குறள்லயே ஒரு மேற்கோள் காட்டிவிட்டு போகிறார்.
அதனால் அருள் பிறத்தல் அருள் எனும் அன்பு ஈன் குழவி என்பதனானும் அறிக.
ஆகவே ரெண்டு விஷயம், அன்புடைமை என்ற அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம், இல்லறத்தின் பயனாக அன்பு விளைய ஆரம்பித்து விட்டது. அன்பு எதற்கு தேவை என்றால் உலகியலாக இல்லறம் சுரக்க அன்பு தேவை ஒன்று, இரண்டாவது துறவு நோக்கின நகர்விலே அருள் பிறப்பதற்கு அன்பு தேவை. ஆகவே ரொம்ப முக்கியம், இல்லறத்துக்கும் அன்பு தேவை, துறவரத்துக்கும் தேவை. துறவரத்துக்கு தேவையான அருள் அன்பிலே இருந்துதான் பிறக்க வேண்டும் என்றபடியால் முக்கியமான அதிகாரத்திலே கொண்டு வந்து மனைவி பிள்ளைக்கு அடுத்ததாக வைக்கிறார். இனி அதிகாரத்துக்குள்ளே நுழைகிறோம்.
குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கநீர் பூசல் தரும். உரை: அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ? அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாள் உளதோ? ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டுழி, அன்புடையார் கண் பொழிகின்ற புள்ளிய கண்ணீரே உள் நின்ற அன்பினை எல்லாரும் அறிய தூற்றும் ஆதலான்.
அன்பு என்ற ஒன்று இருக்கிறதா, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்ற கேள்வியை பதில் சொல்வதன் மூலம் அன்பின் சிறப்பை முதல் குறளிலே சொல்லுகிறார். அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தாள். உண்மையிலே ஒருவர் அன்பு வைத்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அன்பு என்கிறது ஒரு பண்பே தவிர ஒரு பொருள் அல்ல, குணமே தவிர குணி அல்ல. குணியை காட்சி பொருளாக காணலாம், குணத்தை காட்சி பொருளாக காண முடியாது. அப்போ அன்பு என்பது ஒரு குணமாயிட்டே அதை எப்படி காண்பதென்றால் காண முடியும். காட்சி பிரமாணத்தாலே காண முடியாது, அனுமான பிரமாணத்தாலே காணலாம். பிரமாணங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். காட்சி என்பது பொறிகளாலே காண்பது, அனுமானம் என்பது கண்டதை வைத்து இன்னொன்றை உய்த்துணர்வது. அன்பை நீ நேராக காண முடியாது, ஆனால் எப்படி இருக்கிறது என்று தெரியலாம் என்றால் உன்மேல் அன்பு கொண்டவர்கள் உனக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அவர்கள் கண்ணிலே உடனடியாக கண்ணீர் வருகிறதா, அந்த கண்ணீரை வைத்து அவன் உன்மேல் அன்பு கொண்டவன் என்பதை அடையாளப்படுத்திக் கொள். அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கநீர் பூசல் தரும். ராமாயணத்திலே பரதனை தேடி எல்லாரும் வருகிறார்கள். பரதனை தேடி எல்லாரும் வருகிறார்கள். கோசலை, சுமித்திரை, கைகேயி எல்லாரும் வருகிறார்கள். எல்லாரையும் ஆற்றை அது அந்த சண்டை பரதனின் மேலே கோபப்பட்ட குகன் பிறகு அதெல்லாம் உணர்ந்து அவர்களை எல்லாம் கொண்டு போய் ஆற்றுக்கு அந்த கரையிலே விடுகிறான். கடைசியிலே மூன்று தாய்மார்கள் நிற்கிறார்கள். பரதன், சத்ருகன் எல்லாரும் நிற்கிறார்கள். அந்த காலத்து தலைவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். மற்றவர்களை எல்லாம் அங்கே அனுப்பிட்டு தான் பிறகு கடைசியாக போயிருக்கிறான். இப்போ தலைவர்கள் என்றால் அவர்கள் போன பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் வர வேண்டும். நம்ம எவ்வளவு தூரம் இடைவெளி வந்திருக்கிறது என்று பாருங்க. எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசி படகு, மூன்று பேரும் தாய்மார்கள் நிற்கிறார்கள், விதவை கோலத்திலே நிற்கிறார்கள். குகனுக்கு ராமன் மேலே அளவு கடந்த அன்பு. அந்த அன்பினாலே அவனுக்கு இந்த மூன்று அம்மாவில் யாரோ ஒரு அம்மா குகனுடைய ராமனுடைய அம்மான்னு தெரியுது. ஓரளவு ஊகிக்கவும் முடியுது, ஆனால் உறுதியாக தெரிய இல்லை. அப்போ ஒருத்தராக காட்டி இது யார் இதாருன்னு கேட்குறான். யார்கிட்ட கேட்கிறான்? பரதனிடம் கேட்கிறான். பரதனிடம் கேட்டவுடனே பரதன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லுகிறான். தன்னுடைய தாயை திட்டுகிறான். தொடரலாம் படைப்பாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பால்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்த எட்கு உயிர்ப்பாரம் துறந்து தேண்டு அடிச்சு தள்ளுறான். பிறகு சுமித்திரை யார் என்று கேட்டு சொல்லுகிறான். கடைசியிலே கோசலையே பார்க்கிறான். இப்ப பாருங்க, ரெண்டு அம்மா சொன்னோடனையும் மூன்றாவது இவர் தான் தெரியத்தானே வேணும். இவனுக்கு எதுக்கும் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்வோம், அந்த அம்மா வந்தாரா இல்லையா தெரியாதுன்றது. கோசலையை பார்த்து ஆறு என்று கேட்டான். கேட்டோனே இவன் சொன்னான், பரதன் இதான் எங்க ராமனை பெத்த அம்மா. எனக்கு இந்த படிக்கிற பொழுது இந்த காட்சி மனதில் வரும், அப்படிதான் படிக்க வேணும், அந்த இடத்துக்கு போயிட வேணும். அதை சொன்னோடனே இந்த குகனால தாங்க முடிய இல்லை. ராமனுடைய அம்மான்னு சொன்னதுதான் தாமதம். அவன் ஆபப்பட்ட தரிசி கிட்ட தரிசி பாதுகாப்பாளர் எல்லாரையும் தள்ளி விழுத்திட்டு ஓடி போய் அந்த அம்மா காலை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். என்றலுமே அடியின் மிசை நெடிது விழுந்து, எப்படி விழுந்தானா, தொப்புண்டு இப்படி விழுந்தானா, என்றலுமே அடியின் மிசை நெடிது விழுந்து அழுவானை இவன் யார் என்று கன்றுபுரி காராவின் கொடியணைய கொடிவினவ கலற்கால் மைந்தன் இந்துனைவன் ராகவர்க்கும் இளையவர்க்கும் இலக்குவர்க்கும் எனக்கும் மூத்தான் குன்றனைய நெடுந்தோள் இந்த தின்தோள் குகனென்பான் என்கின்ற குருசில் என்றான். இது சொன்னோனே இவனால் அழுக தாங்க முடியவில்லை. அழுக குகனால் அழுக இல்லை. திருவள்ளுவர் குரலுக்கு விளக்கம் அந்த இடத்துல தான் வருகிறது. அழுக அம்மான்னு சொன்னால் அழுகிறதுக்கு என்ன சார் இருக்கு? ராமன் மேலே அவ்வளவு அன்பு, ராமனை பிரிஞ்சு எனக்கே இவ்வளவு கவலையா இருக்கே, இந்த அம்மா இவ்வளவு கவலைப்படும் நினைச்சோன்னு இவனால ஆரம்பிச்சுட்டான். அந்த அம்மா இவனால ஆரம்பிச்சோடனே அந்த அம்மா கண்ணீரை துடைச்சிருச்சு. சீலை எடுத்து கண்ணீரை துடைச்சு அழுகையை நிப்பாட்டிட்டு, டே என்ன அழுகிறே இது கேட்குது, என்ன அழுகிறே? குகன் சொன்னா குகனுக்கு என்ன பதில் சொல்லுது? சொல்லிட்டுச்சு. அவன் கண்ணீரை துடைச்சாள் இவள். குகன் கண்ணீரை துடைச்சிட்டு சொன்னாள், டே ராமன் காட்டுக்கு போனது நினைச்சா அழுகிறே, இவ்வளவு நேரம் அதை நினைச்சு இவள் அழுது கொண்டிருந்தாள், இப்ப தான் அழுகிய நீப்பாட்டுதனால் ராமன் காட்டுக்கு போனது என்ற அழுகிற, போனது நல்லதா தானே போச்சு, அதனால தானே நீ கிடைச்சிருக்க எனக்கு பிள்ளையா என்று சொல்லுகிறான். பாருங்கள், குகன் என்ற வேடுவன் எங்கே, சக்கரவர்த்தி திருமகள் குடும்பம் எங்கே, இது எல்லாரையும் இந்த அன்பு என்ற கருவி இணைக்கிறதை பார்க்கிற விட்டு தான் திருவள்ளுவர் இப்படி நினைக்கிறார் போல இருக்கு. அன்பு இருக்கிறதுக்கு என்னடா அளவுகோல் என்றா, இந்த குகன் அழுதானே இந்த அழுகைதான் அதற்கு அளவுகோல். நீ காட்சி பிரமாணத்தால் காண முடியாவிட்டாலும் அழுகை என்கின்ற அந்த ஒரு துன்பம் வந்தவுடனே நம்ம அறியாம கண்ணிலே, நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தவுடனே நம்ம அறியாமல் மனந்துடித்து கண்ணிலே கண்ணீர் வருகிறதா, அங்கே அன்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள். புன்க நீர் பூசல் தரும் என்கிறார். ஒரே வசிங்க.
அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்க நீர் பூசல் தரும். அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ, அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ் உள்ளதோ, ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டுளி, அன்புடையார் கண் பொழுகின்ற புள்ளிய கண்ணீரே உள் நின்ற அன்பினை எல்லாரும் அறிய தூற்றும் ஆதலான் உம்மை சிறப்பின் கண் வந்தது.
எங்க இருக்கு
அன்பிற்கும்?
அன்புக்கும் உண்டோ, அன்புக்கு உண்டோ என்றதுக்கும் அன்புக்கும் உண்டோ என்ற என்ன அர்த்தம்? அன்பினுடைய பெருமையை சொல்வதற்காக அந்த உம்மன்னா போட்டிருக்கிறார். ஆகவே அது சிறப்புமை.
உம்மை சிறப்பின் கண் வந்தது. ஆர்வலரது புண்மை கண்ணீர் மேல் ஏற்றப்பட்டது.
புள்ளிய கண்ணீர் என்று சொன்னால் அந்த மெலியதான கண்ணீர் என்று சொல்ற கண்ணீருக்கு புண்மை சொல்வதல்ல, அவனுடைய அன்புக்கு இருக்கிற புண்மையை கண்ணீரிலே ஏற்றி சொன்னார் என்று பொருள் கொள்க.
காட்சி அளவைக்கு எய்தாதாயினும் அனுமான அளவையான் வெளிப்படும் என்பதாம்.
அன்பு காட்சிக்கு வராது, ஆனால் அனுமானத்துக்கு வரும். ஒருவருடைய எங்களுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது சுற்றி இருக்கிறவர்களே எவன் கண்ணிலாவது கண்ணீர் வந்தால் அவன் என்மேல் அன்பு கொண்டான் என்பதற்கு அந்த கண்ணீர் சாட்சி. இதனை எப்படி இனங்காண்பது என்று முதல் குறளிலே சொல்லுகிறார்.
இதனான் அன்பினது உண்மை கூறப்பட்டது.
அப்ப பாருங்க, குறள் முடிவில் என்ன சொல்லிட்டார், அன்பினது உண்மை கூறப்பட்டது. அப்ப இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு விஷயம் தொடங்க போகிறார். அடுத்த குறள் வாசிங்க.
குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. உரை: அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்பிலாதார் பிறர்க்கு பயன்படாமையின் எல்லா பொருளானும் தமக்கே உரியர். அன்புடையார் என்பும் பிறர்க்கு உரியர், அன்புடையார் அவற்றானே அன்றி தம் உடம்பானும் பிறர்க்கு உரியர்.
பாருங்க, என்பும் என்ற சொல்லுக்கு என்ன உரை எழுதுகிறார்?
அவற்ற தம் உடம்பானும்,
உடம்பு என்று எழுதுகிறார். அதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். என்பும் உரியர் பிறர்க்கு என்பதற்கு உடம்பாலும் மற்றவர்க்கு உரியவர். ஆகவே இங்க என்பு என்பது ஆகமா ஆகுபேராக உடம்பை குறித்து நிற்கிறது என்பதெல்லாம் இனி நீங்களாக அதை பார்த்து கொள்ள வேண்டும்.
ஆண் உருபுகளும் பிரிநிலை ஏகாரமும் விகாரத்தால் தொக்கன.
ரெண்டு இடத்திலே ஆண் உருவை உரையிலே வரவித்திருக்கிறார். ஒரு இடத்திலே பிரிநிலை ஏகாரத்தை வரவித்திருக்கிறார். பாட்டிலே இல்லை, உரையிலே இருக்கிறது. அது ரெண்டும் பாட்டிலே ஏன் இல்லை என்பதற்கு பதில் சொல்லுகிறார். அது விகாரத்தால் தொக்கி நிற்கிறது. அதை நீங்க வரிவிச்சால்தான் அந்த வரி முழுமையான பொருள் தரும்.
என்பு ஆகுபெயர்.
என்பு என்பது உடம்பை குறிப்பதனாலே என்பு என்பது இங்கே ஆகுபெயர்.
என்பும் உரியராதல், உரியராதல் தன்னகம் புக்க குறுநடை புறவின் தகுதி அஞ்சு சீரை புக்கோன். புறநானூறு 43.
இப்ப நான் சொன்ன கதைதான். ஒரு புறா ஒரு நாள் திருவி சக்கரவர்த்தியிடம், அது இந்திரனும் அக்கினியுமாக அவனை சோதிக்க விரும்புகிறார்கள். வந்து விழுகிறது இவன் மடியிலே. என்னவென்று கேட்டால் அதை ஒரு பருந்து துரத்தி கொண்டு வருகிறது. இவன் புறா இவனிடம் சரணடைகிறது. அவன் அந்த புறாவிலே அன்பு காட்டி நீ அதை விட்டுவிடு என்கிறான். அது என்னுடைய உணவு, அதை தடுக்கிற உரிமை உனக்கு இல்லை என்கிறது பருந்து. அப்படியானால் உனக்கு சதைதானே வேணும், தசையை நான் தருகிறேன் என்று ஒரு தராசிலே புறாவை போட்டு அத அளவுக்கு நான் தசை தருவேன் என்று தொடையை வெட்டி அதிலே போடுகிறான். இதெல்லாம் எப்போவோ சொன்ன கதைகள். எவ்வளவு அன்பிருந்தது என்பது நம் இனத்திலே இனத்தார்க்கு எவ்வளவு அன்பிருந்தது என்பதற்கு அடையாள கதைகள். அது புறாவினுடைய தட்டு தான் பதிந்து கொண்டே இருக்கிறது. கடைசியிலே தானே ஏறி உட்காருகிறான், என்னையே சாப்பிட்டு விட்டு போ. இதை புறநானூற்று பாடல் சொல்லுகிறது. அதை இந்த பாட்டுக்கு மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். திருப்பி வாசிங்க.
என்பும் உரியராதல் தன்னகம் புக்க குறுநடை புறவின் தகுதி அஞ்சு சீரை புக்கோன் முதலாயினார்கண் காண்க.
அதாவது சிபி சக்கரவர்த்தி கதையை சொல்லி இது போன்ற கதைகளிலே காண்க என்கிறார். முதலாயினோர் என்றால் இது ஒரு கதை இல்லை, இன்னும் பல கதை இருக்கிறது. அதாவது தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடைகிறார்கள். இதெல்லாம் செய்திகள். பால்கடலை கடைகிற பொழுது முதலிலே ஆயுத ஒப்படைப்பு செய்ய வேண்டும். ஆயுதத்தை வச்சுக்கொண்டு சமாதானம் பேச முடியாது. ஆகவே இந்த ஆயுதத்தை ஆரிடம் ஒப்படைப்பது என்ற பொழுது தசிசி முனிவர் என்ற ஒரு முனிவரிடம் கொண்டு போய் ரெண்டு பேரும் தங்கள் அஸ்திரங்களை கொடுக்கிறார்கள். அவர் அதை விழுங்கி விடுகிறார். அது அவருடைய முதுகெலும்பாக மாறி போய் கிடக்கிறது. பிறகு ஒரு நேரத்திலே ஒரு அசுரனுடைய கொடுமை தாங்காமல் இந்திரன் வந்து, எனக்கு வேற வழி இல்லை, வஜ்ராயுதம் பழுதாகி விட்டது, வஜ்ராயுதம் செய்ய உங்களுடைய முதுகெலும்பு தான் இப்பொழுது பலமாக இருக்கிறது, கொடுங்கள் என்றதும் அறத்தை காப்பாற்றுவதற்காக முதுகெலும்பை தசிசி முனிவர் கொடுத்தார் என்பது கதை. ஆகவே இந்த முதலாயினோர் என்று போட்டால் இந்த புறாவுக்கு இது கொடுத்தவன், அவர்களுக்காக தன் முதுகெலும்பை கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த இதுக்கு உவமையாக எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார்.
குறள் சொல்லும் நெறியை
வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.